సమారంభాం భగవత్ పాదపద్మాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం. కార్యం బాధ్యత గత్తి పత్తే ఇది కార్యాధికరణం. ఇదంత అంతిమ అధికరణం చతుర్థ తృతీయే. ఇద పూర్వం ద్వితీయే బాధే ఉత్క్రాంతి ఉక్త. ఉత్క్రాంతేరనంతరం గతి అత్ర అస్మిన్ బాధే ప్రతిపాద్య వర్తతే. గతిస్తావత్ జీవన్ముక్తానాం నాస్తి. యతః అత్రైవ సౌమనీయంతే ఇతి కృత్వా అత్రైవ క్రవేదేతైవ చైతాం పరమాత్మనా సాకం ఐక్యం భవతి. ఏతావద్ ఉపాసకాస్సంతి తే అచ్చిరాది మార్గేణ గచ్చంతి. సా అచ్చిరాది మార్గః కీదృశః వర్తతే ఇతి పూర్వమేవ నిర్ణీతమస్తి. ఏతనంతరం తత్ర తే బ్రహ్మ గచ్చంతి అథవా అమానవ పురుషః బ్రహ్మ గమయతి ఉపాసకాం ఇతి శృతమస్తి. తత్ర గమయతి ఇత్యస్య గమనం శ్రూయతే. తాదృశం గమనం శుద్ధం బ్రహ్మ ప్రాప్త్యర్థం వా ఉత సగుణం బ్రహ్మ సోపాధికం బ్రహ్మ బ్రహ్మలోకః తత్ర గచ్చంతి వా ఇది సంశయః. తత్ర బాదరాయణాచార్యాచార్యః వదంతి బ్రహ్మలోకమేవ గచ్చంతి సోపాధికం బ్రహ్మైవ ప్రాప్నువంతి ఇతి. తత్ర బహవః హేతవః ప్రతిపాదితాస్సంతి. పరంజైమిని ముఖ్యత్వాదిత్యారభ్య జైమిని మహర్షిః తత్ర ముఖ్యాస్సః బ్రహ్మశబ్దస్య పరమాత్మా ఏవ తస్మాత్ పరం బ్రహ్మైవ గచ్చతి ఇతి ఊచుః. ఏమం స్థితే అత్ర కపక్షః శ్రేయాన్ ఇతి కథనావసరే నిర్గుణం బ్రహ్మ యద్యపి శ్రేష్టం తథాపి ఉపాసకాః సగుణం బ్రహ్మైవ ప్రాప్నువంతి. తేషాం కా గతిః భవతి తదనంతరమిచ్చే సంప్రాప్తే ప్రసంచరే పరస్యాంత కృతాత్మానః ప్రవిశంతి పరం పదమితి కృత్వా తే హిరణ్యగర్భస్య సమాప్తి కాలే జీవన సమాప్తి కాలే హిరణ్యగర్భేన సాకం తే పరమాత్మానం ప్రాప్నువంతి ఇత్యపి నైరూపితం వర్తతే. ఏం స్థితే అత్ర గతిః పరమాత్మ విషయే న సంభవతి కింతు సోపాధికే బ్రహ్మణ్యేవ సంగచ్చతే ఇత్యాది ఉత్తమ. తత్ర ద్విధా హి వేదాంతేషు ప్రతిపాదనమస్తి. ఉత్పత్త్యాది శృతయః కాశ్చన వర్తంతే తథా నిరుపాధిక శృతయః అపి వర్తంతే. తేషు కస్య ప్రాబల్యం కస్య దౌర్బల్యం ఇతి విచారణే అస్తి. నిరుపాధిక స్థుతీనామేవ ప్రాబల్యం కుతః అపేక్షాభావాత్. ఏకాగ్ర స్థుతి శ్రవణ సమనంతరం అస్మాకం కిం భవతి ఇది కిముపరి భవిష్యతి ఇది ఆకాంక్ష నాస్తి. అతః నిరాకాంక్షత్వాత్ ఏతేషాం శృతివాక్యానాం ప్రామాణ్యమస్తి అధికమస్తి. సోపాధిక వాక్యానాం తావత్ ఆకాంక్ష సర్వదా వర్తతే. తత్రాపి సోపాధిక వాక్యానాం ఉత్పత్త్యాది శృతీనాం చ కిమస్తి తత్ర పరమాత్మ ప్రతిపాదనే ఏవ పరమం తాత్పర్యం దృశ్యతే. తద్యథా తత్ ఏకశృంగం ఉత్పత్తితే సౌమ్య విజానీ నేదమ మూలం భవిష్యతి ఇత్యారభ్య అన్నేన సౌమ్యశృంగేన అపోమూలమద్భిజ్య అధ్యక్షమశృంగేన తేజోమూలమన్విత్య తేజసా సౌమ్యశృంగేన తన్మూలమన్విత్య తదాయతనా సత్ప్రతిష్టా ఇత్యాది తత్ర శ్రూయతే. తథా చ ఉత్పత్త్యాది శృతీనాం ఐకాత్మ్య అవగమ పరత్వమేవ ఇతి కృత్వా అనేక శక్తి కల్పన బ్రహ్మణి న సంగచ్చతే ఇది ఏతావత్ పర్యంతం తస్య అదృష్టమస్తి. ఏవం స్థితే తదుపరి పునః ప్రశ్న వర్తతే. యది గతి కల్ప్యతే తత్ర కా హాని. గతి నాస్తి ఇత్యుక్తం. పరమాత్మ విషయేపి గతి యది కల్ప్యేత తర్హి తత్ర దోషః భవన్. అతో హేతో అస్మాభిః గతి న కల్ప్యతే. కా अनुभवतः भवन्ति इति विचारणे तत्र भक्त्यः अनुभवतः भवन्ति इति कृत्वा गतिः अत्र निर्गुणे ब्रह्मणि कल्पयितुं न शक्यते इति अत्र निरूप्यते. कार्यम्बादरहीङ्कर अधिकरणत्र இருக்கும். கார்யம்பாதரஹீங்கிற அதிகரணத்துல உபாசகர் பரலோகத்துக்கு போறான்னு சொன்ன அந்த பரலோகத்துக்கு போகும் பொழுது அவ பிரம்மபாவத்தை அடையிறாளா இல்ல பிரம்ம லோகத்தை போய் அடையிறாளா அப்படின்னு சந்தேகம். பிரம்மபாவம் அடையிறது இங்கெல்லாம் போக வேண்டாம், இங்கே அந்த பிரம்மம் இருக்கு, சர்வ வியாபகமா இருக்கு, அந்த பகிர்கத சர்வம் வியாப்திய நாராயணஸ்திதான்னு இங்கேயே இருந்த அகத்தை போக வேண்டியதான நிர்பந்தம் இல்லைன்னு சொல்லியா. அதனால பிரம்ம லோகத்துக்குத்தான் போறான்னு சொல்லிய. பிரம்ம லோகத்துக்கு போறான்னு சொன்னா அந்த பிரம்ம லோகத்துல வாழ்க்கை கதி என்ன அப்படின்னு அங்கே ஞானத்தை பெற்ற கிரண்ய கர்ப்பரோட வாழ முக்தி அடையறா அப்படின்னு அதுக்கு சமாதானம் சொல்லியாது. அதுக்கப்புறம் வேதாந்தங்கள்ல ரெண்டு விதமான ஸ்ருதிகள் இருக்கு. உலகங்களை எல்லாம் படைக்கிறார் பரமா என கூடியதான ஸ்ருதிகள், படைக்கிறார், காக்கிறார், அழிக்கிறார், இப்படிப்பட்டதான ஸ்ருதிகள்லாம் இருக்கு. பிரம்மமானது நிர்குணமாக, நிஷ்கலமாக, சாந்தமாக, ஏகமாக, அத்விதீயமாக, ஒரு செயலும் செய்யாம இருக்குங்கிற ஸ்ருதிகளும் இருக்கு. இந்த ஸ்ருதிகளை சர்வ வியாபகமா இருக்கக்கூடியதான ஸ்ருதிங்கிறத இவைகள்லாம் நம்ம எதை எடுத்துக்கிறது, எது முக்கியம் அப்படின்னு சொல்லும் பொழுது நிர்குணம், நிஷ்கலம், சாந்தம், நிரவயம், நிரஞ்சனம், சர்வ வியாபகம் அப்படிங்கிற ஸ்ருதிகள் தான் பிரபலம்னு சொன்னார். ஏன்னா அந்த ஸ்ருதிகளை கேட்டா அதுக்கப்புறம் என்னன்னு ஆகாங்க்ஷை வர்றது மனுஷன், சாப்த போதம் ஏற்படுறது. ஆனா இந்த சகுண வாக்கியங்களை பரமாத்மா உலகத்தை உண்டு பண்ணினார் எதற்காக, ஏன் உண்டு பண்ணினார், அப்புறம் என்ன ஆயிடுச்சு உண்டு பண்ணின பிறகு, இப்படி எல்லாம் சந்தேகங்கள். ஆகையால் எது கேட்ட பிறகு சந்தேகம் இல்லாமல் தனித்து நின்னதோ அதுதான் பிரபலம். எது கேட்ட பிறகு இன்னும் மேல அதுக்கு சந்தேகங்கள் வந்து கொண்டே இருக்கோ அது துர்பலம். ஆகையால் நிர்குணமான வாக்கியம் தான் பிரபலம்னு சொன்னார். அந்த நிர்குணமான வாக்கியங்கள்ல பரமாத்மா நன்றாக ஒழிக்கப்படுகிறார். சகுணமான வாக்கியங்கள் உலகத்தை படைச்சார், உலகத்தை காக்கிறார், உலகத்தை அழிக்கிறார், இந்த வாக்கியங்கள்ல என்ன சொல்றது, அந்த பரமாத்மாவை அறிவதற்கு காரணமாக இருக்கு. பரமாத்மாவை நாம் அறியணுமையானால் இந்த சகுண வாக்கியங்கள் வாயிலாக அடையலாம். இது என்ன சொல்றது, எப்ப இந்த அன்னமானது இந்த சரீரமானது புருதியிலிருந்து உண்டாச்சோ அது காரியமா இருக்கிறதுனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். என்ன காரணம், ஜலங்கள் காரணம். ஜலங்களும் காரியம் தானே, அதுவும் உண்டான பதார்த்தம் தானே, அப்ப அதுக்கு என்ன காரணம், தேஜஸ். தேஜஸும் ஒரு காலத்துல பிறந்ததான பொருள் தானே, அப்ப அதுக்கு என்ன காரியம் அப்படின்னு யோசனை பண்ணேன்னா நெருப்பு. அந்த நெருப்பும் உண்டான பதார்த்தம் தானே, அப்ப அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சு போனேன். அதுக்கு பரமாத்மா, அந்த பரமாத்மாவுக்கு காரணம் கேட்கப்படாது. ஏன்னா அவர் எப்பவும் இருக்கிற ஒரு பொறக்கலை. இப்படின்னு அந்த சத்ரூபமான பரமாத்மாவை அறிவதற்கு இந்த ஸ்ருத்தியாதி வாக்கியங்கள், சிருஷ்டி ஸ்திதி பிரதிபாதகமான வாக்கியங்கள்லாம் அதற்காக இருக்கு. ஆகையால் அநேக சக்தி யோகம் பிரம்மத்துக்கு இல்ல, அதனால சுத்த பிரம்மத்தினிடத்துல போகிறதுங்கிறது நடக்காது அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் சார் வேதம் சொல்லாத போனாலும் நம்ம கல்பிக்கவோமே, உபாசகாரெல்லாம் போறான்னு கல்பிப்போமே, இது என்ன இருக்கு, வேதம் எல்லாம் சொல்லுமா என்ன, சில சமயத்தில் விட்டுருக்கோம். நாம உபாசகாரெல்லாம் போறான்னு கல்பனை பண்ணுவோமே அப்படின்னு அடுத்ததாக ஒரு சந்தேகம். ஐயா உன்னால கல்பிக்க முடியாத, போறான்னு சொல்லவும் முடியாது அப்படின்னு பதில் சொல்றோம். வேதமானது எப்பொழுதும் என்ன சொல்றது, தான் ஒரு சித்தாந்தத்தை சொல்றது, அதை உங்களால இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சா நான் ரெடிங்கிறது. யுக்தியுக்தமாக நீங்க அதுக்கு பதில் சொல்றதா இருந்தா சித்தமாகத்தான் இருக்கும். எப்பொழுதும் நம்ம க்ளோஸ் பண்ணி விடல, இது இப்படித்தான் சொன்ன பயிற்சி கேளு இல்லைன்னா உன்னை கொண்டு விடுவேன் அப்படின்னு வேதம் சொல்லுமா, சொல்லவே சொல்ல. நீ பதில் சொல்ல முடியுமா என்ன, இது விதமாக உன்னால சமாதானம் சொல்ல முடியும்னா பண்ணி பாருப்பா, அதுக்கப்புறம் பார்ப்போம் அப்படிங்கிறது. அதான் அந்த வேதத்தினுடைய மகிமை. எந்த காலத்திலையும் எந்த சந்தர்ப்பத்திலையும்
நான் சொன்னபடி தான் கேட்கணும் இல்ல, ஆனா வேதம் சொன்னபடி கேட்டா நமக்கு க்ஷேமம் ஏற்படும். அவ்வளவுதான். இப்ப என்ன சொல்ற, கதியை நான் கல்பிக்கிறேனேங்கிறான். கதியை சுத்த பிரம்மத்த நடத்தலையும் ஜீவன் போகலாம் அப்படின்னு கல்பிச்சு பார்ப்போமே அப்படின்னு சொன்னாலையானால் அதுக்கு கல்பிக்க முடியாதுங்கிறதுக்கு தோஷங்கள் சொல்றா. இப்ப பாருங்க, கதி கல்பனாயாம் ச கந்தா ஜீவா கந்தவ்ய பிரம்மண அவயவா விகாரோவா அன்யோவா ததத்யாத். இப்படி தெரிகிறார். கதி கல்பனாயாம், ஒருவேளை நீங்க ஜீவனுக்கு மரணானந்தரம் பரமாத்மாவினிடத்தில் செல்கிறான் அப்படின்னு கல்பித்த போதிலும் அப்ப என்னாச்சு, கந்தவ்ய பிரம்மண எந்த பரமாத்மாவை நீங்கள் அடைய வேண்டி இருக்குமோ அவருடைய அவயவம் ஜீவனா இல்ல அவருடைய மாறுதல் ஜீவனா என்ன வேற ஏதோவா அப்படின்னு சொல்ல வேண்டி. இதுதான் மூணு பாசிபிலிட்டி. பரமாத்மா இருக்கார், பரமாத்மாவனிடத்திலிருந்து ஜீவன் வந்தான்னு நீங்க சொல்லணும், அந்த ஜீவன் பரமாத்மாவை போய் அடையறான்னு சொல்லணும். இதானே உங்களுடைய அபிப்பிராயம். அப்ப அந்த ஜீவனானவன் மரணானந்தரம் பரமாத்மாவை அடைகிறான்னு சொல்லிட அந்த ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் என்ன சம்பந்தம்? பரமாத்மாவுடைய ஒரு அம்சமா ஜீவன். இப்ப நான் இருக்கேன், எனக்கு கை இருக்கு, கையில விரல் இருக்கு, இந்த விரலுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? நான் டோட்டல், அந்த விரல் அதனுடைய ஒரு அவயவம், ஒரு பகுதி. அதே போல பரமாத்மாவுடைய பகுதியா ஜீவன், பரமாத்மாவுடைய ஒரு பாகமா ஜீவன் அப்படிங்கிற சொல்லுங்க. ஒரு அவயவம் ஜீவன், பரமாத்மா அவயவி, அந்த பரமாத்மாவினத்துல ஒரு அவயம் ஒரு ஜீவன் அப்படின்னு வச்சுப்போமா. இது ஒரு பாகம். இது கீதையில மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூதஸ்தனாதனஹா அப்படின்னு அம்சம்னு சொன்ன மாதிரி இருக்கு. ஆகையால் இந்த அபிப்பிராயமும் வரலாம், பரமாத்மாவுடைய ஒரு அவயவம் ஜீவன் சொல்றா இல்ல, பரமாத்மாவுடைய விகாரம்னு சொல்றா. விகாரம்னா மண்ணானது எப்படி குடமாக மாறித்தோ, தங்கமானது எப்படி வளையாக மாறித்தோ, அதே போலயே பரமாத்மா ஜீவனாக மாறினார் அப்படின்னு சொல்றா. சோ முதல் ஆல்டர்னேட்டிவ் என்ன, பரமாத்மாவுடைய ஒரு அம்சம் ஒரு பகுதி ஜீவன் சொல்றா, இல்ல பரமாத்மாவை ஜீவாத்மாக மாறிவிட்டார் அப்படிங்கிறா, இல்ல வேற ஏதாவது சொல்றோம். மூணு பாசிபிலிட்டி சொல்ற. பிரம்மணஹா அவயவஹா ஒன்னு, விகாரஹா ரெண்டு, அன்யோவா மூணாவது. இந்த ரெண்டு பேரை விட வேறானவர் இது ததத்யாத். அத்யந்த தாதாத்யே கமன அனுபபத்தே. அத்தியந்த தாதாத்யம்னு அபேதம், ஜீவனே பரமாத்மான்னு சொல்லிட்டேயானால் தாதாத்யம்ங்கிறது வேதாந்தத்துல அபேதம், நையாயிக மதத்துல அபேதம், வேதாந்தி மதத்துல பேதாபேதம், இதுதான் வித்தியாசம். அத்தியந்த தாதாத்யம்னு சொன்னதுனால ஐடென்டிட்டி, ஜீவனே பரமாத்மா என்று சொல்வேடையானால் அப்பொழுது ஜீவன் போய் பரமாத்மாவை அடைகிறான் என்று சொல்வது தப்பு. ஜீவம் தசக்கிம் சார், இப்படியான என்ன ஆகும் சார் உச்சதே. எதி ஏகதேசா, ஜீவனானவன் பரமாத்மாவுடைய ஒரு பகுதி ஒரு போர்ஷன் அப்படின்னு சொன்னிடையானால் தேன ஏகதேசினஹா நித்ய பிராப்தத்வா, அந்த ஏகதேசியானவன் அந்த ஏகதேசமான பதார்த்தத்தோட எப்பொழுதும் அடைஞ்சிருக்கான். ஒரு மனுஷியனுடைய கைத்தான் கை ஜீவன், மனுஷனே சரீரம், அந்த சரீரமே பரமாத்மான்னு சொன்னேடையானால் அந்த சரீரத்துல தானே கை இருக்க, கையானது சரீரத்தை விட்டு வேற எங்கேயாவது போயிருக்கோம். இப்ப இந்த சரீரத்தை அடையறதுக்காக வேற எங்கேயாவது கிளம்பி போகணுமா? என் கையானது என்ன அடையறதுக்காக வேற எங்கேயாவது போகணுமா? வேண்டியது நீயும் தான். அப்ப கமனம்ங்கிறது நடக்காது. பாருங்க, எது ஏகதேசா, ஜீவனானவன் பரமாத்மாவுடைய ஒரு பகுதி என்று சொல்வேலேயானால் தேன ஏகதேசினஹா நித்ய பிராப்தத்வாத், அங்க ஏகதேசியா இருக்கிறவன் நித்ய பிராப்தத்வாத் எப்பொழுதுமே அந்த பரமாத்மாவுடைய இருப்பதனால் நபுனஹா பிரம்மகமன உபபத்தியதே. மனுஷியனுடைய சரீரத்தில் ஒரு கை மாதிரியோ விரல் மாதிரியோ ஜீவன் இருக்குமேயானால் அப்பொழுது அந்த சரீரமும் அந்த விரலும் எப்பொழுதும் கலந்துத்தானே இருக்க. இந்த விரல் சரீரத்தை அடையணும் என்பதற்காக வேற எங்கேயும் செல்ல வேண்டியது இல்லையே. ஆகையால் பரமாத்மாவுடைய ஒரு பகுதி அப்படின்னு நீங்க சொன்னேளையானால் கமனமானது அந்த பரமாத்மாவை அடையறதுக்காக இந்த ஜீவன் வேற ஏதாவது போகணுங்கிறத ஆகாது. அதான் சொல்றார் தேன ஏகதேசா தேன ஏகதேசினா நித்ய பிராப்தத்வாது ந புனர் பிரம்மகமன உபபத்தியதே. ஏகதேசித்வ கல்பனாச்ச பிரம்மணி அனுபபன்னா. இன்னொன்னு, அந்த பிரம்மத்துக்கு ஜீவன் ஒரு போர்ஷன் அப்படின்னு கூட நீங்க சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? நான் நீங்க பிரம்மத்தை எப்படி ஒத்துன்றிருக்க, நிரவயவம்னு ஒத்துன்றிருக்க. நிரவயமான பிரம்மத்துக்கு ஒரு பகுதின்னு வருமா? எங்கேயாவது நிரவயமான பதார்த்தம் அது பரமாத்மாவுடைய ஒரு பாகம் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு பாகம்னு சொன்னால் இது ஒரு பகுதி அது ஒரு பகுதி. ஆகையால் பரமாத்மா சாவயவம்னு ஆயிடுச்சு. நிரவயமான பதார்த்தத்துக்கு அம்சமானது வராது. ஆகையால் அது நிரவய ஒரு அம்சம்னு சொல்ற பட்சத்துல பரமாத்மா நிரவயம்னு சொல்ல முடியாது. அதனால ஏகதேசித்வ கல்பனாச்ச பரமாத்மாவுடைய ஒரு பகுதி தான் அப்படின்னு கல்பிக்கிறது கூட முடியாது. ஏன் அனுபவம்னா நிரவயவத்வ பிரசித்தே, பரமாத்மா நிரவயவர்னு ஆயிட்டார். அதனால பரமாத்மாவுடைய ஒரு போர்ஷன் சார் ஜீவன் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்புறம் அதனால முதல் பட்சம் ஆயிடுச்சு. பரமாத்மாவனுடைய ஒரு அம்சம்னு சொல்லக்கூடியதான பட்சம் அது ஒத்துக்கொள்ளவே முடியாதுன்னு இப்ப பரமாத்மாவனுடைய விகாரம் பரமாத்மாவுடைய டிரான்ஸ்பர்மேஷன் மண்ணு குடமாக மாறின மாதிரி ஜீவாத்மா பரமாத்மாவனிடத்திலிருந்து மாறினார். தங்கம் வளையாக மாறின மாதிரி பரமாத்மா ஜீவாத்மாவாக மாறிவிட்டார் அப்படின்னு சொல்றா. அப்படி பார்ப்போம். விகாரபட்சேபி, விகாரம்னா மாறுதல் அர்த்தம். மண்ணு குடமா மாறினா போல பரமாத்மா ஜீவாத்மாவாக மாறினார் அப்படின்னு சொன்னேளையானார். ஏதத் துல்யம், இது சமானம். என்ன? விகாரேணாபி விகாரிணா நித்ய பிராப்தத்வார். அந்த மாறின பொருளானது அந்த ஒரிஜினல் மூல காரணத்தோ மூல காரணமாகத்தான் இருக்கு. அது வந்து பிரிஞ்சு போகல. மண்ணில இருந்து குடம் வந்திருக்கு. அந்த குடம் என்னாவது மண்ணுக்கு மண்ணை விட்டுட்டு போயிருக்கோம். குடம்னு நீங்க என்ன சொல்றோ அது மண்ணு தான். மண்ணுக்கு குடம் என்று பெயர் வச்சிருக்கேன். என்னைக்காவது அந்த மண்ணு குடத்தை விட்டுட்டு நான் தனியா இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? அப்ப பரமாத்மாவுடைய ஒரு மாறுதல் ஜீவன் சொன்னேளையானால் அந்த மாறின பொருளானது ஒரிஜினல் பொருளோட சம்பந்தப்பட்டே இருக்குமே தவிர அதை விட்டு தனியா இருக்காத. தனியா இருந்தா தானே இங்கிருந்து அங்கே போகிறான்னு சொல்றது. அபிராம்புரத்திலிருந்து மந்தவழி போகணுமே ஆனால் அபிராம்புரத்தை விட்டாத்தான் மந்தவழி போக முடியும். நான் இதையே புடிச்சுண்டு அங்கே போறேன்னு சொல்ல முடியுமா? இந்த பாடல் தாண்டித்தானே அங்கே போகணும். அதே மாதிரி ஜீவாத்மா பரமாத்மா விட்டு தனியாக வந்திருக்காருன்னு சொன்னேளையானால் தனியாக வரவே முடியாது. ஏன்னா மண்ணு குடம் மண்ணானது விட முடியாது. மண்ண குடமா தன்னிடத்துல இருக்கிற மண்ணை விட்டுட்டுன்னா குடமே இல்லாம போயிடும். ஆகையால் அது எப்ப விட முடியாதோ அப்ப இதுக்கு கவனம் வராது. அதான் சொல்றால் விகாரபட்சேபி தத்துல்யம் விகாரேணாபி விகாரிணா நித்ய பிராப்தத்வா. அந்த காரியமானது காரணத்தை எப்பொழுதும் அடைந்தே இருக்கு. காரணம் காரியம் காரணத்தை அடைஞ்சிருக்குன்னு சொல்றது கூட நம்ம பேச்சுக்கு சொல்றோம். காரணம் தான் காரியமாக காணப்படுறதுன்னு தான் சொல்றோம். மண்ணு மண்ணாகத்தான் இருக்கு. அந்த மண்ணுக்கு ஒரு ஷேப் வந்தது அதனால குடம்னு சொல்றேன். அந்த மண்ணை தவிர வேற ஏதாவது குடத்துல இருக்கோ? கிடையவே கிடையாது. மண்ணேகத்தா இருந்தது. அந்த மண்ணுக்கு ஒரு உருவத்தை வாயிற பெருத்த கழுத்தை குறுகினதான உருவத்தை பண்ணேன். அந்த உருவத்தை பண்ணேன்னு அதுக்கு குடமன்றதான ஒரு புதுசான ஒரு பேரை வச்சிருக்கு. இந்த டேபிள் இருக்குன்னா மரம் தான், அந்த மரத்தை செதுக்கி இது மாதிரி ஒரு ஷேப் வச்சதுமே டேபிள்ங்கிற. ஆனா அங்க என்ன இருக்க, மரம் தான். சோ காரியமும் காரணமும் ஒண்ணுதான், காரணத்தை விட்ட காரியம் இல்லவே இல்லை. சும்மா சொல்றோம், ஏன்னா ததனன்யத்வம் ஆரம்பணகர்தாதிஜா, காரியமானது காரியத்துக்கு காரண அனன்யத்வம், காரணத்தை விட வேறாக நிலவில்லை. ஆரம்பணகர்தாதிபியா வாதாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகேவ சத்தியம்னு சொல்றோம். ஆகையால் காரியம்னு நீங்க எதை சொல்லலோ, விகாரின்னு எதை சொல்லலோ, அது அந்த விகாரியானது விகாரினஹா, அந்த காரணத்தை எப்பொழுதுமே அடைந்தே இருக்கு, காரணத்தை விட்டு தனியாக இல்லை. வலையிலிருந்து தங்கத்தை எடுத்துட்டேன்னா வலை காணும், வேஷ்டியிலிருந்து நூலை ஒவ்வொன்னா புடுங்க எடுத்துட்டேன்னா வேஷ்டி இல்லை. அதே மாதிரியே காரியத்திலிருந்து காரணத்தை அப்புறப்படுத்தலேயானால் காரியமே இல்லாம போயிடும். ஆகையால் அது நித்திய பிராப்தம். நகி கடகா மிருதாத்மதாம் பரித்தியஜ அவதிஷ்டதே, எங்கேயாவது குடமானது தன்னுடைய தன்னிடத்தில் இருக்கக்கூடியதான மண் பகுதியை விட்டுவிட்டு தனியாக இருக்குமா? நகி கடகா, குடமானது மிருதாத்மதாம் பரித்தியஜ மண்ணெனக்கூடியதான நிலையை விட்டுவிட்டு அவதிஷ்டதே நிற்காது. பரித்தியாகேவா, ஒருவேளை குடமானது எனக்கு இந்த மண்ணோட சம்பந்தம் வேண்டாம் அப்படின்னு மண்ணெல்லாம் விட்டு எடுத்துன்னா என்ன ஆகும்? அபாவ பிராப்தே, தானே இல்லாம போயிடும். குடத்திலிருந்து மண்ணை பிரித்து எடுத்துட்டேன்னா அப்ப குடம் எங்க இருக்க? குடமே இல்ல. ஆகையா உலகம் எல்லாம் என்னன்ன, பிரம்மன் தான் வெவ்வேறு ஷேப்ல இருக்கு. இது வந்து பிரம்மத்தை பிரித்து தனியாக சத்ரூபமாக பார்க்க தொடங்க நிலையானால் உலகமே இல்லாம போயிடும். விகார அவயவ பட்சயோச, இப்ப முதல்ல அவயவ பட்சம் சொன்ன, பரமாத்மாவுடைய ஏகதேசம் ஒரு பகுதி ஜீவன் அப்படின்னு ஒத்துண்டுகளையானால் அந்த ஒரு பகுதி அந்த பரமாத்மாவையே பிடிச்சுட்டு இருக்கிறதுனால அவர் அடையறதுக்காக வேற எங்கேயும் போக வேண்டியதில்லை, அந்த தோஷம் தெரியும். அதனுடைய விகாரம்னு சொன்ன விகாரம்னு அவரே தானே இவரா காணப்படுறார். மண்ணுத்தானே குடமா காணப்பட்டது, நூல் தானே வேஷ்டியா காணப்பட்டது, இப்ப அதுவே இதுன்னு இதை பிடிச்சுண்டு அங்க போறதுக்கு என்ன விவகாரம் இருக்க? எந்த வேஷ்டி இருக்கோ அந்த வேஷ்டியிலேயே நூல் இருக்க, வேஷ்டியாத நூல் அடையிறதுக்காக வேற எங்கேயாவது அர்ச்சராதி மார்க்கத்துல போக வேண்டாம். அதே மாதிரியே இந்த ஜீவன் பரமாத்மாவுடைய ஒரு விகாரம்னு சொன்னா இவர் தன்னுடைய காரணத்தை அடையறதுக்காக எங்கேயும் போக வேண்டியது இல்லை. அதனால்தான் விகாரபட்சமும் அவயவ பட்சமும் சரியா வராது, இண்டிவிஜுவலா கண்டனம் என்றார். இப்ப என்னாச்சு, விகார அவயவ பட்சயோச்சிரத்வாத் பிரம்மணா சந்தாலகமனமதி அனவக்லுப்தம். அதோட இல்ல, பரமாத்மா ஜீவனானவன் பரமாத்மாவனுடைய மாறுதல் என்றோ அல்லது பரமாத்மாவனுடைய ஏகதேசம் என்று சொல்வேளையானால் தத்வத அப்படி விகாரமும் ஏகதேசமா இருக்கிற அந்த ஜீவனுக்கு ஸ்திரத்வாத் பிரம்மணா, அந்த பிரம்மம் ஸ்திரமா இருக்கிறதுனால சம்சார கமனமே அனவக்ருத்தம். இவர் சம்சாரத்துக்கு வந்தார்னு சொல்றதே தப்பு, பரமாத்மாவே இவர் இருக்காரால் அவர் சம்சாரியா ஆயிட்டார், உபாசனை பண்ணார், அதுக்கப்புறம் பிரம்மத்தை அடையறதுக்கு போகிறார். இதெல்லாம் அப்புறம், முதல்ல சம்சாரியா எப்படி ஆவார் இவர்? முடியாது, அவரே தான் இவர், முடியாது. பிரம்மணா இப்ப ரெண்டு பட்சம் சொல்லியாச்சு. முதல்ல என்ன சொன்னா, பரமாத்மாவுடைய ஒரு ஏகதேசமா ஒரு பட்சம், இல்ல பரமாத்மாவுடைய மாறுதலா ரெண்டாவது பட்சம், மூணாவது பட்சம் பரமாத்மாவுக்கு சம்மந்தமே இல்லை, அவர் வேற இவர் வேற அப்படிங்கிறல. அத அந்யேவ தேவ பிரம்மணா, இந்த ஜீவனானவன் பரமாத்மாவிட வேறானவர், ஆகையால் உபாசனம் பண்ணி இந்த ஜீவனானவன் பரமாத்மாவை போய் அடைகிறார் அப்படி சொல்வோமே. இந்த பட்சம் நன்னாத்தானே இருக்கு. இதை நம்ம எழுத்துண்டா என்ன? இதனால பதில் சொல்ல முடியுமே, பரமாத்மாவுக்கு ஜீவன் அடைகிறான் என்று அப்படின்னு சொல்றேல. ஆனா ஜீவன் பரமாத்மா விட வேறுன்னு சொன்னேடையானால் வேற தோஷங்கள் வரும். என்ன தோஷங்கள் வருது? சகா அணுகோ வியாதி மத்தியம பரிமாணோவா பவிதும் அர்ஹதி. இந்த ஜீவன் சொல்றேட, இந்த ஜீவன் பரமாத்மா இல்ல, பரமாத்மா விட வேறானவர்னு கல்பிச்சிருக்க நீ, அப்படி இருக்கட்டுமே. இப்ப இந்த ஜீவன் பரமாத்மாவிட வேறானவர் என்று சொல்றேல, இப்ப இந்த ஜீவன் அவர் அணுவா இருக்காரா, எங்கும் வியாபித்து இருக்காரா, இல்ல நடுவுல ஏதோ தூண் மாதிரி விரல் மாதிரி ஒரு சைஸ்ல இருக்காரு? சொல்லுங்க பாக்க, அவருடைய சைஸ் என்ன? இந்த ஜீவனானவன் பரமாத்மாவை போய் அடையணும். ஜீவன் பரமாத்மாவிட என்டையர்லி டிஃபரண்ட் ஆப்ஜெக்ட். அப்படி இருக்கணே, ஆனால் எந்த ஜீவனை தாங்கள் சொல்றோ அந்த ஜீவன் அணுவாக இருக்காரா, அவருடைய சைஸ் என்ன? ஆட்டம் மாதிரி ரொம்ப சின்னதா, இல்ல ஆகாசம் மாதிரி சர்வ வியாபகரா, இல்ல நடுவுல ஏதோ ஒரு சைஸ்ல இருக்காரா? இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. சஹா ஜீவஹா பிரம்மபின்னஹா ஜீவஹா அணுஹு அணுவானவரா, வியாபி ஆகாசம் போல் சர்வ வியாபகமா இருக்காரா, மத்தியம பரிமாணோவா பவிதும் அர்ஹதி. இது மூணுல ஏதோ ஒரு சைஸ் இருக்கணுமோ இல்லையோ சார்? இவர் ஆகாசம் மாதிரி எங்கும் வியாபித்து எல்லா இடத்திலும் இருக்கார் சார். ஜீவன் தான் எங்கும் வியாபித்து இருந்தார்னா ஜீவன் இவர் நகரவே முடியாது. சர்வ வியாபகமா ஜீவன் இருக்கார்னா இவர் நகரவே முடியாது. நகரவே முடியாதுன்னு அர்ச்சராஜி மார்க்கத்தில் பிரம்மத்தை போய் அடையிறான்னு சொல்றது எப்படி போடும் சொல்லுங்க பார்க்கலாம். ஜீவன் பரமாத்மாவோட வேறானவர், அவர் சர்வ வியாபகர், எங்கும் வியாபித்திருக்கார் ஜீவன் அப்படின்னு நீங்க சொன்னேடையானால் முதலுக்கே மோசம். அவர் எங்கேயும் நகர முடியாது. எங்கும் வியாபித்திருக்கவர் எப்படி கிளம்புவார்? ஒரு பரிச்சின்னமான மனுஷன் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகலாம். நீங்க இங்கிருந்து டெல்லிக்கு போகலாம், நீங்க இங்கதான் இருக்க, டெல்லியில இல்ல, ஆகையால் இந்த இடத்தை விட்டு அந்த இடத்துக்கு போகலாம். இங்கேயும் அங்கேயும் இங்க இருக்கக்கூடியதான ஆகாசம் இதை விட்டு அங்க போகுமா? இல்ல, அதனால முடியாது. வியாபித்வே கமன அனுபபத்தி. அதுக்கப்புறம் மத்தியம பரிமாணத்வே அனித்யத்வ பிரசங்கா. அவருக்கு மிடில் சைஸ் ஏதாவது ஒண்ணு சொன்னேடையானால் உலகத்துல மத்தியம பரிமாணமா இருக்கக்கூடியதான பொருள்கள் எல்லாமே அழிஞ்சு போயிட்டு இருக்கு. என்னத்தான் இரும்புன்னு வைங்கோ, அது இரும்பா இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு அது துரு பிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போயிடும். எந்த பொருளா இருந்தாலும் சரி அது அழிஞ்சு போயிடும். மத்தியம பரிமாணத்தோட இருக்கிற பொருள்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கே அழிவு உண்டு. பெரிய பெரிய மரம் சார், அதை ஒரு நாள் வந்து கட் பண்ணிட்டான். ஏண்டா அவாத்துல ஏதோ பர்னிச்சர் பண்ணிக்கணும், டேபிள் சேர் பண்ணணும், மரத்தையே வித்திட்டான். தெரியாம எல்லாமே இடிஞ்சு போயிடுச்சு. அங்க இருக்கிற மனுஷியாலோட போயிட்டார். விவகாரம் முழுக்க என்ன சார், எது சார் பர்மனன்ட் இந்த உலகத்துல? மத்தியம பரிமாணத்தோட இருக்கக்கூடியதான பொருள்கள் எல்லாமே அனித்யம். ஆகையால் நீங்க ஜீவனுக்கும் மத்தியம பரிமாணம். இந்த ஜீவனுடைய சைஸ் என்னன்னா மிடில் சைஸ், எதுவும் ஆகாசம் மாதிரி சர்வ வியாபகமா இல்ல, அணு மாதிரி ரொம்ப சின்னதா ஆட்டம் மாதிரியும் இல்ல, நடுவுல ஏதாவது ஒரு சைஸ் அப்படின்னு நீங்க சொன்னேடையானால் அது அழிஞ்சு போயிடும். இது விசேஷமாக இரண்டாம் அத்தியாயம் இரண்டாம் பாதத்துல ஜெயின மத நிராகரண சந்தர்ப்பத்தில் மத்தியம பிரமாணமா ஒரு ஜீவனா இருந்தானே ஆனால் அந்த மனுஷன் அடுத்த ஜென்மாவில் ஒரு கொசுவா பிறந்தார்னு வச்சுங்களேன். இவருடைய ஆத்மா இந்த சரீர சைஸ் தானே இருக்கு. கொசுவா எடுத்தனா இந்த ஆத்மா அந்த சின்னதா எப்படி ஆகும்? அந்த பஞ்சு முட்டாயை அழுத்தினா எப்படி ஆகும்? அப்படி ஆயிடுமோ? இல்ல அடுத்த ஜென்மா கொசுவா இருந்தவர் யானை ஆயிட்டார்னு வச்சுங்களேன். அப்ப அது அப்படியே மலருமா, பெருசாகுமா? அப்ப அந்த ஜீவனுக்கு எந்த சைஸ் சொல்வேள்? ஒவ்வொரு ஜென்மாவிலையும் வெவ்வேறு சைஸ் தானே சொல்லி ஆகணும். பறக்கிறப்ப ஒரு தான் தான் பையன் இருந்தான், ஆத்மா அவ்வளவுதான் இருக்கணும். சரீர பரிமாணம்னு சொன்னான், அவனே ஆறடி ஆறடி வளர்றான். ஏகோவிஷ்ண மகோதம்னு குண்டாவே ஆறான். அந்த ஆத்மா எப்படி அவ்வளவு பெருசா சொல்ல முடியாது உங்களால். ஆகையால் மத்தியம பரிமாணம் ஜீவனுக்கு பைசதி ஜீவா ஏதோ ஒரு மத்தியம பரிமாணம்னு சொல்ல முடியாது. சர்வ வியாபகம்னு சொல்ல முடியாது, மத்தியம பரிமாணம்னு சொல்ல முடியல. சரி, எல்லாம் போன பிறகு ஜீவனுடைய ஒரு சைஸ் அணுதான் சார், ஆட்டம் தான் அப்படின்னு சொன்னேன். அணுத்வே கிருஷ்ண சரீர வேதனா அனுபபத்தி. இப்ப சரீரம் இருக்கு, சரீரத்துக்குள்ள ஜீவன் இருக்கார். இந்த ஜீவன் பாதத்துல இருப்பாரே, ஆனால் பாதத்துல முள்ளு குத்தினா நமக்கு வலிக்கும், முதுகுலையும் தலையிலையும் ஏதாவது அடிச்சா வலிக்கப்படாது. ஏன்னா அங்க ஜீவன் இல்லையோ, ஜீவன் தான் அணுங்கிறேள், அவருடைய சைஸ் ஆட்டம் கிரேட். அவர் சரீரத்தில் எந்த பகுதியில் இருக்காரோ அங்கே தான் வலியோ சுகமோ வரணும். உடம்பு முழுக்க நமக்கு சுகம் வலி வருது, இது எப்படி பொருந்தும்? ஜீவன் அணுவா இருந்தா அங்கேதான் இருக்க முடியும். அது அணுத்வே கிருஷ்ண சரீர வேதனா அனுபபத்தி. முழு சரீரமும் நமக்கு சில சமயத்தில் வலிக்கிறது. ஜுரம் வந்ததுன்னு வச்சுங்களேன், சரீரம் முழுக்க எங்க தொட்டாலும் டெம்பரேச்சர் இருக்கு. குளிரா இருந்ததே ஆனால் எங்க தோட்டாலும் உடம்பு முழுக்க குளிர்றது. கங்கையில ஸ்நானம் பண்ணான்னு வச்சுங்களேன், கால நேரத்துல உடம்பு முழுக்க நடுங்கிறது சார். எங்க நடுங்கணும்? காலில் தானே ஜலம்பட்டு இருக்க, கால தானே நடுங்கணும். உடம்பு முழுக்க நடக்கிறது, அவனால பேசவே முடியல, விடவிடாங்கிறான். அது எப்படி சரியான ஆத்மா அணுவா இருக்கணும் ஆனால் அந்த இடத்துல தானே சுகமோ துக்கமோ இருக்கணும், வலி இருக்கணும். உடம்பு முழுக்க தெரிகிறது இவனுக்கு. ஆகையால் இந்த ஜீவனானவன் உங்களால அணுன்னு சொல்ல முடியல, மத்தியம பரிமாணம்னு சொல்ல முடியல, சர்வ வியாபகம்னு சொல்ல முடியலையே. என்ன பண்ற நீங்க, என்ன பண்ண போறீங்க? நாங்க பதில் சொல்றோம், உனக்கு கவலைப்படாதீங்க, நீங்க பதில் சொல்ற. அதனால பிரதிஷ்டேச அணுத்வ மத்தியம பரிமாணத்வே வித்தரேண புரத்தாத். பரமாத்ம ஜீவனானவன் அணுபரிமாணம் இல்லை, மத்தியம பரிமாணமும் இல்லை என்று ஆர்ஹத பரீட்சையில் ஜெயின மத கண்டன சந்தர்ப்பத்தில் இதை சொல்லிட்டோம். இத்தரேன விசாரமா இரண்டாம் அத்தியாயம் இரண்டாம் பாத்திர சொல்லியாச்சு. பரஸ்மாத்ய அந்யத்வே ஜீவஸ்ய, இப்ப பரமாத்மாவிட ஜீவன் வேறுனு சொன்னா இத்தனை தோஷங்கள் வந்தது. அது மட்டும் அல்ல, ஜீவனும் பரமாத்மாவும் வெவ்வேறு நீங்க சொன்னால் தத்வமசி இத்தியாதி சாஸ்திர பாத பிரசங்கா. தத்வமசி அயம் ஆத்மா பிரம்மா, பிரஜானம் பிரம்மா, அகம் பிரம்மாஸ்மி, இப்படிப்பட்டதான மகா வாக்கியங்கள் இந்த ஜீவனே பரமாத்மா என்று தாத்பரிய லிங்கங்களோட சொல்றது பார்த்தேடா, அது எல்லாம் கெட்டு போயிடும். நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? பரமாத்மா வேற, ஜீவாத்மா வேற. ஜீவாத்மா தன் இடத்தை விட்டு பரமாத்மாவை போய் சேருகிறான் அப்படிங்கிற இப்படி சொன்னா இந்த வாக்கியங்களுக்கெல்லாம் என்ன அர்த்தம் சொல்ல போறேன்? தத்துவமத்யாதி மகா வாக்கியங்கள், ஜீவ பிரம்ம ஐக்கிய போதக வாக்கியங்கள், இந்த வாக்கியங்கள்லாம் கெட்டு போயிடுமே. பரஸ்மாத் அந்யத்வே ஜீவத்ய தத்துவமதி இத்தியாதி சாஸ்திர பாத பிரசங்க. விகார அவயவ பட்சையோரபி சமானோயம் தோஷ. இது இந்த அந்யத்துவ பட்சத்துல மட்டும் இல்ல, பரமாத்மாவுடைய ஒரு பகுதி ஜீவன் பரமாத்மா ஜீவனாக மாறிவிட்டார் அப்படிங்கிற அம்சத்திலையும் இந்த தோஷம். தத்துவமசிங்கிற வாக்கியங்கள்லாம் ஐக்கியத்தை சொல்லக்கூடியதான வாக்கியங்கள்லாம் கெட்டுப்படும். ஏன்னா ஒரு பகுதின்னு சொன்னா ஒரு பகுதிக்கும் முழு சரீரிக்கும் என்ன சம்பந்தம்னு கொஞ்சம் பார்ப்போம். கிளைக்கும் மரத்துக்கும் என்ன சம்பந்தம்னா, மரத்துல களை இருக்கு, களை வேற மரம் வேற, மரத்தினுடைய ஒரு பகுதி களை, அந்த களைக்கும் மரத்துக்கும் என்ன கனெக்ஷன்? அவ ரெண்டு பேருக்கும் என்ன பாந்தவியம்? என்ன சொல்வேன்? அவயவீனோ சமவாயா நையாயிக்கன்னு சொல்றான். சமவாய சம்பந்தம், விட்டு பிரிக்க முடியாதான சம்பந்தம். அதே போல காரிய காரணங்களுக்கு என்ன சம்பந்தம்? அப்படின்னு சொன்னா சமவாயு சம்பந்தம் அப்படிங்கிறாம. அவருடைய பாருங்க, தங்கத்துக்கும் வளைக்கும் என்ன சம்பந்தம்? தங்கத்திலிருந்து வள வந்தது, தங்கத்துக்கும் வளைக்கும் என்ன சம்பந்தம்? விட்டு பிரிக்காத முடியாத சம்பந்தம். ஏன்னா வளையிலிருந்து தங்கத்தை பிரிக்க முடியாது, அதனால்தான் சமவாயம். எதை விட்டு பிரிக்க முடியாதோ அதை விட்டு இதை தனியா பிரிக்க முடியாதோ அதுக்கு சமவாயம். அதேவரை மரத்திலிருந்து களையை தனியா எடுத்துட்டேன்னா அப்புறம் இந்த மரத்துக்கும் அந்த களைக்கு சம்பந்தம் உண்டோ? இல்ல, இருக்கிற வரைக்கும் அந்த சம்பந்தத்தை உங்களால பிரிக்க முடியாது. ஆகையால் அவயம் அவயவ அவையினோகோ காரிய காரணையோகோ சம்பந்த குணகணினோகோ கிரியா கிரியாவத்தோகோ சம்பந்த சமவாயா அப்படின்னு அவனும் நன்மை யோஜனை பண்ணிட்டுதான் எழுதியிருக்கான். விவகாரம்னா சமவாயம்னு சொல்றோம். நீங்க என்ன சொல்றீங்க அத்வைத வேதாந்தத்துல காரிய காரணங்களுக்கு என்ன சம்பந்தம்னா, நாங்க தாதாத்மிய சம்பந்தம்னு சொல்றோம். சாதாத்மிய சம்பந்தம்னா என்ன அர்த்தம்னு, ஒண்ணுதான் ரெண்டா தோன்றதுன்னு அர்த்தம். இருக்கிறது ஒண்ணுதான் பேதாபேத சம்பந்தம், இருக்கிற சம்பந்தம் ஒண்ணுதான். தங்கம் தான் இருக்கு வளையாக காணப்படுறது, நூலாகத்தான் இருக்கு தேசியாக காணப்படுறது, அதனால பேதாபேத சம்பந்தம். இதுதான் அந்த சதன்யத்வாதிகரணத்துக்கு முன்னால உபசம்ஹார தர்சன அதுக்கு முன்னால இருக்கிற சம்பந்தத்தை, அந்த சமுத்திரத்துக்கும் அலைகளுக்கும் என்ன சம்பந்தம்னு சொன்னாப்பா சியால் லோகவத் அப்படின்னு முதல்ல ஒரு காரியகாரண பாவங்களை சொல்லி வஸ்துதா அதனுடைய சம்பந்தம் பிரபஞ்சம் எல்லாம் நித்யாபூதமா இருக்கிறதுனால ஒரே சம்பந்தம் அப்படின்னு சொல்லியிருக்க. ஆகையால் விகார அவயவ பட்சையோரதி சமானோயம் தோஷா, இது தோஷமானது சமானம். விகார அவயவையோஹோ தத்வதோஹோ அனன்யத்வாத் அதோஷா இது சேத். இதுக்கப்புறம் நீங்க மட்டும் என்ன சொல்றீர்கள், விகார அவயவங்களுக்கும் அந்த விகாரி அவயவிக்கும் பேதம் இல்லையோன்னா, மரத்துக்கும் கிளைக்கும் பேதம் இல்லையே, தங்கத்துக்கும் வளைக்கும் பேதம் இல்லையே அப்படின்னு, அதே மாதிரி ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் பேதம் இல்லைன்னு சொன்னிடையானால் அப்படின்னு கேட்டா, ந முக்கிய ஏகத்துவ அனுபபத்தி, முக்கியமா அதுவே இதுன்னு சொல்வேல சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது வளையும் தங்கமும் ஒண்ணுன்னு சொல்வேளா, வளையும் தங்கமும் ஒண்ணு, வளையும் மூக்குத்தையும் ஒண்ணுன்னா வளைய மூக்கலையும் மூக்கத்தையில கையிலையும் போட்டுக்க முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க தான் ஏ ஈக்குவல் டு பி, பி ஈக்குவல் டு சின்னு சொன்னேன். வளையும் தங்கமும் ஒண்ணு, மூக்கத்தையும் தங்கமும் ஒண்ணு, அப்ப வளையும் மூக்கத்தையும் ஒண்ணு போட்டுங்களேன், அப்ப முக்கிய ஏகத்துவம் வருமா? வராது. ஆகையால் இப்படி சொல்லியுள்ளே, சர்வேஷு ஏதேஷு பட்சேஷு, ஆகையால் இந்த பட்சங்களில் எல்லாவற்றையும் அனிர்மோட்ச பிரசங்க, ஜீவன் பரமாத்மாவோட கம்ப்ளீட்டா ஒன்னா ஆகிடுகிறான் எனக்கூடியது நடக்காது. களை களைத்தான், களை எண்ணிக்கும் மரமாக ஆகிவிடாது, வளை வளைத்தான், வளை எண்ணிக்கும் தங்கமாக ஆகாது. வளையா இருக்கிற பரியம் தான் எண்ணிக்கை வளை போயிடுறதோ வளைய உருக்கிட்டீடோ அன்னைக்கு தங்கமாகலாம், வளையா இருக்கிற பரியந்தம் தங்கமாக முடியாது. அதே போல ஜீவன் பரமாத்மாவோட வேறு, பரமாத்மாவுடைய ஏகதேசம், பரமாத்மாவுடைய மாறுதல் அப்படின்னு சொன்னேடையானால் இந்த ஜீவன் இருக்கிற பரியந்தம் பரமாத்மாவோட ஒன்னாக முடியாது. சர்வேஷு ஏதேஷு பட்சேஷு அனிர்மோட்ச பிரசங்கா, ஏன் சம்சாரியாத்மத்துவ அனிவிருத்தே, இவன் சம்சாரியாகத்தானே இருக்கான், அதனால நிச்சயமா முடியாது. ஒருவேளை போயிடுதுன்னு வச்சுங்களேன், நிவிருத்த உச்சா ஸ்வரூபநாச பிரசங்க, வளையாந்து உருங்கி போயிருந்தா உருக்கிட்டா வளைய கிடையாது என்ன மேல, அதே போல ஜீவனே இல்லாம போயிடும். அது ஒத்துக்கிறடா, ஜீவனே அழிஞ்சு போயிட்டான் அப்புறம் யாருக்குதான் மோட்சம்? முடியாது. அதனால முடியாது. நிவிருத்த உச்ச ஸ்வரூபநாச பிரசங்க பிரம்மாத்மத்துவ அனபியுபகமாச்ச, அதோட இல்ல இந்த ஜீவனே பிரம்மம் என்று நீங்க ஒத்துக்கவே இல்லையே. பரமாத்ம ஜீவனானவன் தன் இடத்தை விட்டுவிட்டு பரமாத்மாவை போய் சேருகிறான் சொன்னே தவிர, பரமாத்மாவாக ஆகிவிட்டார், பரமாத்மா தான் ஜீவன் ஒத்துக்கலையே, ஆகையால் விவகாரம் என்ன, ஒரு இந்த பட்சத்தில் எதையும் நீங்க கமனம் என்கிறது சொல்லவே முடியாது. ஆகையால் நிபுணத்தவ்வா ஸ்வரூபனாக பிரசங்க பிரம்மாத்மத்வ அனபியுபகமாச்சா. ஏதாவதா ஜீவனுக்கு பிரம்மபாவம் வராது, பிரம்மத்தினுடைய ஒரு ஏகதேசமோ பிரம்மத்தினுடைய ஒரு விகாரமோ பிரம்மத்தை விட வேறாக இருக்கிறதா இருந்தா இந்த மூணு பட்சம் தெரியும் அவனுக்கு. இந்த மூணு பட்சத்துக்கு சமாதானம் சொன்ன பிறகு அதுக்கு மேல அவனால இந்த விஷயத்துல பேச முடியல. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான், ஜரம் மீமாம்சக பட்சத்தை எடுத்துட்டு இந்த ஜீவனுக்கு பிராரப்த கர்மா, சஞ்சித கர்மா, ஆகாமி கர்மான கர்மாக்கள் இருக்கு. இவனுக்கு இந்த கர்மாக்களை ஒன்னும் இல்லாமல் பண்ணிவிட்டோமே ஆனால் அவன் பிரம்மமாயிடுவானோ இல்லையோ. இப்ப இந்த பட்சத்தை எடுத்துக்கிறான். இப்ப எப்படி ஜீவன் எப்படி எதனால சுக துக்கங்களை அனுபவிக்கிறான், தான் முன்னால பண்ணினதான புண்ணிய பாபங்கள்னால. இப்ப இனிமேல புண்ணியமே பண்ணாதீங்க, புண்ணியம் பண்ணினா அர்ச்சராதி மார்க்கத்துல பிரம்மலோகத்துக்கு போகணும் இல்ல ஸ்வர்கலோகத்துக்கு போகணும். சோ புண்ணியமே பண்ண வேண்டாம், பாபமே பண்ண வேண்டாம், இருக்கிற பாபத்தெல்லாம் முடிச்சு விடுங்க, அனுபவிச்சு தீர்த்தெடுங்க. அப்ப என்ன, பாபமே இல்லாதனால நரக லோகத்துக்கும் போக வேண்டாம். சோ இந்த ஜென்மால எப்படின்னா ஒரு புண்ணியமும் சம்பாதிக்க மாட்டேன், ஒரு பாபத்தையும் சம்பாதிக்க மாட்டேன். அதனால புண்ணியங்கள் இல்லாதனால மரணானந்தரம் அர்ச்சராதி மார்க்கமோ தட்சிணாயன மார்க்கத்தினாலே ஸ்வர்க்கத்துக்கு போக வேண்டாம். நான் இனிமேல ஒரு பாபமும் பண்ண மாட்டேன், கேர்ஃபுல்லா இருக்கேன் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் அப்படின்னு சொன்னதுனால நரக லோகத்துக்கு இருக்கிற புண்ணிய பாபங்கள் எல்லாவற்றையும் அதை அனுபவிச்சு தீர்த்துப்படுவேன். டைம் ஆஃப் டெத் புண்ணியம் இல்ல பாபம் இல்ல, ஒரு புண்ணியமும் பாபமும் சம்பாதிக்கப்பட்டதும் இல்ல, பழசும் இல்ல, எல்லாம் பழசம் எல்லாம் அனுபவிச்சு தீர்த்தாரு, புதுசாக நான் ஒன்னும் பண்ணல. சோ மரண சந்தர்ப்பத்தில் புண்ணிய பாபங்கள் ஒன்னும் இல்லாதனால இந்த வேதாந்தங்கள் சூத்திர பாஷ்யம் எல்லாம் படிக்காமலேயே எனக்கு மோட்சம் வந்துருமே, புண்ணிய பாபங்கள் என்ன ஜென்மா இல்ல, ஜென்மா இல்லைன்னா துன்பம் இல்ல, ஆனந்த அனுபவம் வருமே, அப்படியே இருந்துடலாமே அப்படின்னு ஐக பவிக மத கண்டனம். ஐக பவி ஏக ஏவ பவா, ஒரே ஜென்மா அந்த நிலை ஐக பவிகம். அந்த ஐக பவிக மதம்னு ஒண்ணு பிராச்சீன நையாயிக்கள் அது மீமாம்சகர் சொன்ன மதம், அதை விட்டு அதை கண்டனம் பண்ற. இதெல்லாம் கதை நடக்காத காரியம், வேதாந்தத்தை வாசிச்சுட்டு ஞானத்தை சம்பாதிச்சுக்கோ, அது ஒண்ணுத்தான் உனக்கு க்ஷேமத்தை கொடுக்குமே தவிர மற்றவைகள்ல இந்த கதையெல்லாம் ஒண்ணும் நடக்காது அப்படிங்கறது சொல்ல போற. இது ஒண்ணு. அதே போல ஞான கர்ம சமுச்சயங்கள் இது வரைக்கும் கண்டனம் பண்ணல, அதையும் கண்டனம் பண்ணணும். இந்த ரெண்டு அம்சங்கள் ஆயிடுச்சுன்னா இந்த அதிகரணத்துல சொல்ல வேண்டிய பல அம்சங்கள் ஆயிடுச்சு. இதுக்கு மேல் பாகம் நாளைக்கு அஷ்டமியா இருக்கிறதுனால நாளைக்கே கிளாஸ் இல்ல, நாளன்னைக்கு வியாழக்கிழமைக்கு மேல் பாகம் பாக்கிறோம். ஓம் சங்கம் விசேஷம் வருணா. நமோ பிரம்மணே நமஸ்தேவாய.